பாடம் 2. இயேசு ஏன் சிலுவையில் அறையப்பட்டு மரிக்க வேண்டும்? இந்த கேள்விக்கான பதில் கிடைக்காமல் கடவுளின் நற்செய்தி அர்த்தமற்றது. இதற்கான காரணத்தை புரிந்து கொள்ள ஒரே வழி தேவனின் பதிலை கேட்பதுதான். தேவன் அவரின் விருப்பத்துடன் நம் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கும் பின்னர் நமக்காக இறப்பதற்கும் விரும்புவதாக கூறுகிறார். இதனால் நாம் பாவத்திலிருந்து விடுபட முடியும் மற்றும் நாம் அவருடன் சமரசமாக இருக்க முடியும். இதன் மூலம் அவர் நம் அன்பையும் அர்ப்பணிப்பையும் வெல்ல முடியும். அவர் ஏன் அப்படி செய்தார்? ஏனென்றால் அது அவரின் விருப்பம். தேவனை பொறுத்தவரையில் உயிர் இரத்தத்தில் உள்ளது என்று நினைக்கிறார். தூய இரத்தம் சிந்தப்பட்டால் மட்டுமே மன்னிப்பு சாத்தியமாகும் என்பதே அவரது கருத்து. மற்றும் தூய இரத்தம் மட்டுமே முடிவில்லா வாழ்க்கையை அளிக்கும், ஏனெனில் அது மரணத்தின் சாபத்திற்கு உட்பட்டது அல்ல. அதனால்தான் ஒரே உண்மையான தூய மனிதரான இயேசு நமக்காக மரிக்க விரும்பினார். தேவன் நமக்காக மரணிப்பார் என்று வாக்குறுதி செய்தது வரலாறு முழுவதும் கூறப்பட்டுள்ளது. தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டதை இயேசு நிறைவேற்றிய போது தேவனின் வாக்குறுதிகள் உண்மையானது மற்றும் நம்பகமானது என்பதை உறுதி செய்தார். எனவே இயேசு பிறப்பதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே எழுதப்பட்ட 300 தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றினார். இயேசு இறப்பதன் மூலம் சாதித்த விஷயங்களில் சிலவற்றை பார்ப்போம். நம்மை தேவனிடம் கொண்டு செல்வதற்காக அவர் மரணித்தார். அவருடைய ஆவி நமக்கு உயிர் கொடுத்தது. நாம் செய்யும் தீமை காரணமாக நாம் இறக்கும்போது அவருடைய ஆவியால் நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். நாம் செய்த பாவத்திற்காக அவர் தண்டிக்கப்பட்டார். அவருடைய தண்டனை நமக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் வழங்கியது. அவருடைய ஒழுக்கம் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றியது. அவர் சிலுவையில் அறையப்பட்டபோது தேவனின் நீதியை கடைபிடித்து தேவனிடம் கிரயம் செலுத்தினார். அவர் கைவிடப்பட்டதால் நாம் ஆசீர்வதிக்கப்படலாம். அவர் தனது உயிரை மாய்த்து கொண்டு நமக்கு அவரது உயிரை கொடுத்தார். இப்படித்தான் அவர் நமக்கு ஒரு பரிமாற்ற வாழ்க்கையை வழங்கினார். அவர் பணிவு மற்றும் தன்னலமற்ற தன்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார். உலகத்தை தூய்மைப்படுத்துகிறார். ஒரு மரத்தில் தொங்குவதன் மூலம் அவர் நமது சாபத்தை ஏற்றுக்கொண்டார். எனவே நாம் தீமைக்கான அடிமைத்தனத்தின் சாபத்திலிருந்து விடுபடலாம். ஆதாம் செய்த தவறை இவர் சரிசெய்தார். முதல் மனிதரான ஆதாம் தீய எண்ணங்கள் இல்லாமல் பிறந்தார். ஆனால் அவரது தீய செயல்கள் உலகிற்கு மரணத்தை அளித்தன. இயேசு தீய எண்ணங்கள் இல்லாமல் பிறந்தார். ஆனால் அவரது பாவமற்ற தன்னார்வ மரணம் உலகிற்கு வாழ்க்கையை கொண்டு வந்தது. ஆரம்பமும் முடிவும் அவரே. அதனால் அனைத்து உயிர்களும் அவரால் வடிவமைக்கப்படுகின்றன. அவர் மரணிக்க தேர்வு செய்ததால் நாம் வாழ்க்கையை அனுபவிக்க முடிந்தது. அவருக்கு தேவையில்லை என்றாலும் எல்லாவற்றிலும் தனக்கு அதிகாரம் இருப்பதைக் காட்ட அவர் எல்லாவற்றையும் அனுபவித்தார். தம்மை வெறுத்த மக்களுக்காக தம் உயிரை கொடுத்த அவர் மிகப்பெரிய சேவகனாக அறியப்பட்டார். இதில் அவர் தனது அன்பை மற்ற எந்த செயலையும் விட மிக அதிகமாக வெளிப்படுத்தினார். அவருடைய பரிபூர்ண இரத்தம் நமது நோயை குணப்படுத்தி முடிவில்லா வாழ்க்கையை வழங்கியது. என்ன ஒரு பிரசித்தமான சாதனைகள் மற்றும் வாக்குறுதிகள்! இதனால் நமக்கு என்ன பயன்? இயேசு நமக்காக உயிரை மரித்து எல்லாவற்றையும் மேற்கொண்டார் என்று நாம் நம்பும்போது அவர் சம்பாதித்த பலனை நாம் அனுபவிக்கலாம் என்று தேவன் கூறுகிறார். தீய சக்தியின் சாபத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த வாக்குறுதி நாம் அவர் மூலமாக நம் வாழ்க்கையையும் மகிழ்ச்சியையும் பெறுவதற்கான நம்பிக்கையை வழங்கியது. தீய பழக்கத்தில் ஈடுபடுவதற்கு பதிலாக அவரை நேசிக்கவும் கீழ்ப்படியவும் அவர் நமக்கு பலத்தை கொடுக்கிறார். இதுவரை நாம் பழகிடாத தீய பழக்கங்களை பார்க்கும்போது நாம் நம்பிக்கையற்றவர்களாக உணர வேண்டியதில்லை. தேவன் நம்மை தூய்மையானவர்களாக கருதும்படி இயேசு நமது பாவத்தை போக்கினார். அவரிடமிருந்து எதுவும் நம்மை தடுக்க முடியாது என்ற நம்பிக்கையை இந்த வாக்குறுதி உறுதி செய்தது. தேவனின் கிருபையால் மட்டுமே நாம் இரட்சிக்கப்படுகிறோமே தவிர நாம் செய்யும் செயல்களால் அல்ல. எனவே நாம் செய்யும் செயல்கள் மீது பெருமை கொள்ள முடியாது. ஆனாலும் நம் வாழ்வில் ஏற்படும் மாற்றமே தேவன் மீது நமக்குள்ள நம்பிக்கையையும் அவர் மீதுள்ள அன்பும் உண்மையானது என்பதை உறுதிப்படுத்துகிறது. உதாரணமாக, ஒரு மனிதன் தன் மனைவியை நேசிப்பதாக கூறினாலும் அவளுக்கு முதலிடம் கொடுக்காமல் அவளை அன்பாக நடத்தவில்லை என்றால் அவர் தனது மனைவியை உண்மையாக நேசிக்கவில்லை என்று அர்த்தமாகும். அவளிடம் மிகுந்த பாசத்தை உணர்ந்தாலும் அவரது வாழ்க்கை முறை அவரது வார்த்தைகளை அர்த்தமற்றதாக்குகிறது. தேவன் என்பவர் யார், அவர் என்ன வாக்குறுதி கூறினார் என்பதில் நாம் வைத்திருக்கும் நம்பிக்கை அவர் நம்மிடமிருந்து கோரும் வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான காரணங்களையும் பலத்தையும் நமக்கு தருகிறது. இது பரிசுத்த ஆவியின் மூலமாக நடக்கிறது என்றும், நாம் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள் என்பதற்கும், அவருடைய தியாகத்தின் காரணமாக நாம் நேர்மையானவர்களாக கருதப்படுகிறோம் என்பதற்கும் பரிசுத்த ஆவியானவர் நமது உத்தரவாதம் ஆதாரம் என்றும் பைபிள் கூறுகிறது. பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதன் மூலம் நாம் கிறிஸ்துவர்கள் என்பதை நிரூபிக்கும் வலிமையை இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கை நமக்கு அளிக்கிறது. நாம் பரிபூரணமாக இருப்போம் என்று அர்த்தமில்லை. ஆனால் நாம் கிறிஸ்துவர்களாக இருந்தால் தேவன் நம்மை ஒழுக்கப்படுத்துவார். நாம் விசுவாசமாக இருந்தால் அடுத்த ஜென்மத்தில் நாம் முற்றிலும் பரிபூரணமாக ஆக்கப்படுவோம். நாம் திராட்சை கொடியின் கிளைகளைப் போன்றவர்கள் என்று இயேசு கூறியுள்ளார். நாம் அவராக மாறும்போது கொடியின் கிளையைப் போல அவரது வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோம். அவருடைய வேர்கள் நமக்கு உணவை தருகின்றன. மேலும் தேவன் நம்மை தொடர்ந்து சீரமைக்கும் போது நாம் வளர்ச்சி பெறுகிறோம். அதனால் நாம் நல்ல பலனை அடைகிறோம். மேலும் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, இரக்கம், நற்குணம், மென்மை, விசுவாசம் மற்றும் சுய கட்டுப்பாடு ஆகியவை அவர் நம்மிடம் வளரச் செய்த கனிகளாகும். இயேசு நமக்காக மரணித்தார் என்ற நம்பிக்கையின் மூலம் தேவனின் ஆவியால் நம் வாழ்க்கை மாறினால் நம் வாழ்வில் ஏற்படும் மாற்றம் நம் நம்பிக்கை உண்மையானது என்பதற்கு சான்றாக அமைகிறது. அவருடைய மரணத்தின் மூலம் அவர் சாதித்தது நம்முடையது என்ற நம்பிக்கையை இந்த வாக்குறுதிகள் நமக்கு தருகின்றன. நாம் ஆவியின் கனிகளால் இரட்சிக்கப்படவில்லை. நாம் இச்சையடக்கத்தையும் மற்றும் சமாதானத்தையும் கடைபிடித்தால் இரட்சிக்கப்படுவோம். ஆனால் நாம் பயனற்ற வாழ்க்கை வாழ்ந்தால் நாம் உண்மையான கிறிஸ்தவர்களா என்ற கேள்வியை நம்முள் எழுப்ப வேண்டும். அவருடைய இரத்தம் தண்ணீராகவும் நம் வாழ்க்கை கிளைகளாகவும் உள்ளது. வலுவாகவும் முதிர்ச்சியுடனும் வளர வெளிச்சத்தில் இருங்கள். மேலும் ஆராயுங்கள். வாசிக்கவும் ஏசாயா அதிகாரம் 52 வசனம் 13, அதிகாரம் 53 வசனம் 12. இயேசு வாழ்வதற்கு சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் ஒரு பகுதி. பின்னர் வாசிக்கவும் யோவான் அதிகாரம் 19 வசனம் 16 முதல் 42 வரை. இந்த பிரிவுகளைப் பற்றிய உங்கள் எண்ணங்களையும் கேள்விகளையும் எழுதி மற்றொரு கிறிஸ்தவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களை குணமாக்கவே இயேசு மரணித்தார் என்ற எண்ணம் உங்களை எப்படி உணர்ச்சி ரீதியாக பாதிக்கிறது?